ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதாசர சாமம் 708வது நாம சர்வோபாதி விநிர்முக்தாயே நமஹ. எல்லா விதமான உபாதிகளிலிருந்தும் விடுபட்டவள். உபாதி அப்படின்னாக்க உப என்றால் சமீபம், ஆதி என்றால் தருகிறது, தன்னுடைய தர்மத்தை குணத்தை தருகிறது அப்படி சொல்லப்படுது. இதே போல அவித்தியானது சித்தத்தில் பேதபாவனை உண்டு பண்ணுவது உபாதி அப்படின்னு சொல்லப்படுது. அம்பாள் சுத்த சைதன்ய ரூபினி, அதனால அவித்தியால் ஏற்படும் உபாதி ஒன்றும் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுறா. உபாதி என்பது தேசம், காலம், வஸ்து முதலிய அளவுகளை, அதாவது எல்லைகளை குறிக்கும். இவ்விதமான அளவுகள் எதற்கும் உட்படாதவள், இது போன்ற எல்லைகள் எதற்கும் உட்படாதவள் அப்படிங்கிற பொருள் படுறது. ஏற்கனவே நம்ம 701வது நாமா தேசகால பரிச்சின்னாய் நம அப்படிங்கிற நாமா அனுசரிச்சிருப்போம். நாமா 154 நிருபாதியை நம அப்படிங்கிற நாமா அனுசரிச்சிருப்போம். இதே பொருள் பட, ஆனால் அம்பாள் எல்லா விதமான உபாதிகளிலிருந்தும் விடுபட்டவள், தேசகால வஸ்து முதலிய அளவுகளுக்கு எல்லைகளுக்கு உட்படாதவள் அப்படிங்கிற பொருள்பட சர்வோபாதி விநிர்முக்தாயே நம அப்படிங்கிற நாமாவில் விளங்குறார். அடுத்த நாமா சதாசிவ பதிவிரதாயே நம. சதாசிவருடைய பதிவிரதியாக இருப்பவள், அல்லது சிவன் ஒருவரே தன் பதி என்ற நியமத்துடன் எப்பொழுதும் இருப்பவள். சிவனாக இருப்பது, அதாவது பிரம்மம், முக்காலத்திலும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. சிவனுடைய பத்னியாக இருப்பதும் எக்காலத்திலும் உண்மையே, அதாவது சக்திக்கும் சக்திமானுக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது சொல்லப்படுது. அதனால் சிவன் வேறு சக்தி வேறு என்பது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சக்தியானது பிரம்மத்தோட முடிவு, அதாவது கோடின்னு சொல்லப்படுது, அதாவது பிரம்மமே தவிர அது வேறு அல்ல. அதனால் சிவன் பிரம்மமாக உருவப்படுத்தப்பட்டால் அவனுடைய சக்தியாக அம்பாள் இருக்கா. சக்தி பரபிரம்மமாக உருவப்படுத்தப்பட்டால் சிவன் அவனுடைய அந்தரியாமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முன்னால் பார்த்துருக்கோம். அதனால் இங்கு சதாசிவரோட பதிவிரதை, சிவன் ஒருவரே தன் பதி என்ற நியமத்துடன் எப்பொழுதும் இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட சதாசிவ பதிவிரதாயே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாமா சம்பிரதாயேஸ்வரியே நம. சம்பிரதாயத்தின் தலைவி, சிஷ்யர்களுக்கு நன்கு கொடுக்கப்படுவதால் சம்பிரதாயம் எனப்படும். அதாவது சம்யக் அப்படின்னாக்க நன்கு, பிரதீதை அப்படின்னாலும் கொடுக்கப்படுவது, சிஷ்யர்களுக்கு நன்கு கொடுக்கப்படுவதால் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனுடைய தலைவியாக விளங்குறாளாம் அம்பாள். இந்த ஸ்ரீவித்யா உபாசன கிரமம் குரு சிஷ்ய பரம்பரையில் அதனுடைய குருவனுடைய உபதேசம் மூலமாக தொன்று தொட்டு வந்திருக்கு. சத்குருவின் உபதேசம் மூலமே இந்த கிரமத்தையும் அதிலிருந்து பெறக்கூடிய பிரம்ம ஞானமும் சித்திக்கும். வெறும் ஏற்றளவில் இந்த ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சத் சம்பிரதாயத்தின் மூலமாக அறியப்படக்கூடியவள் அப்படிங்கிற பொருள் இந்த ராமாவின் கருத்து. அதனால் அம்பாள் சம்பிரதாயத்தின் தலைவியாக விளங்குறா அப்படிங்கிற பொருள்பட சம்பிரதாயேஸ்வரியே நமஹ அப்படிங்கிற நாமாவில் விளங்குறா. அடுத்த நாமா சாதுனே நமஹ, உசிதமானது அப்படின்னு சொல்லப்படுது. சாது என்றால் நல்லது, உச்சிதமானது அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதாவது எரிப்பது முதலிய சக்திகள் நெருப்பு முதலியவர்களின் தர்மங்களாக தெரிவது போல பராகந்தா ரூபினியான சக்திக்கு மேலே கூறியபடி தர்மத்துவத்தை கூறுவது பொருத்தமே அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கத்தில் சாது என்ற சொல் தனக்கு மற்றவர்கள் இழைக்கும் துன்பங்களை பொறுத்து கொள்பவர், எல்லோருக்கும் நல்லதையே செய்யும் மனப்பான்மை உடையவர் அப்படிங்கிற பொருள்படும். இந்த அர்த்தத்திலும் எல்லோருக்கும் நல்லதையே செய்பவள், உச்சிதமானவள் அப்படிங்கிற பொருள்பட சாதுனே நம அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறார். அடுத்த நாமா ஐயை நம, அதாவது ஈ என்று இங்கு துணிக்கிறது. ஈ என்ற காமகலா எழுத்து வடிவானவள். சமஸ்கிருத உயிரெழுத்துக்களில் ஈ என்பது 4வது எழுத்து. முதல் எழுத்தானது அ என்பது விஷ்ணுவை குறிக்கும். அவருடைய சகோதரியான சக்தியை ஈ என்ற 4வது எழுத்து குறிக்கும். இவ்விருவர்களுடைய சேர்க்கையான ரூபத்தை அ ஈ அப்படிங்கிறது ஐ என்பது குறிக்கும். அதனால் ஒரு ஆண்பால் பெயருடன் ஈ என்பதை சேர்த்தால் அவருடைய மனையை குறிப்பிடும் அப்படிங்கிறது பொதுவான செயல். அப்படி சேர்க்கும்போது அவருடைய சகோதரி, மகள் இவர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ஈ என்ற நாமாவினால் அம்பாளை விஷ்ணு ரூபினி, அதாவது விஷ்ணுவின் தங்கை என்றும் கூறப்படுகிறது. ஈ அப்படிங்கிறது காமகலா பீஜம் சொல்லியிருக்கு. வேதங்களிலும் ஈம் என்பது பல இடங்களில் கூறப்படுறது. திருசதி 41வது நாமால் ஈகார ரூபாயே நம அப்படிங்கிற நாம அனுசரிச்சிருப்போம். ஈ என்பது பஞ்சதசி மந்திரத்தினுடைய 3வது எழுத்து, அதாவது காதி வித்தியோடைய 3வது எழுத்துன்னு சொல்லப்படுது. கிளீம் அப்படிங்கிற பீஜத்தில் க என்பது சிவனையும் ல என்பது சக்தியும் குறிக்கும். ஈம் அப்படிங்கிறது காமகலா பீஜம், அதாவது சிவசக்தி சாமரசியத்தை குறிக்கும். அந்த காமகலா சுரூபமானவள் அந்த கமகலா எழுத்து வடிவானோல் அப்படிங்கிற பொருள்பட எய்யே இருமக அப்படிங்கிற நாம இங்க விளங்குறது. அடுத்த நாம குருமண்டல ரூபின் நீர்மக, குருமண்டல ரூபமாக இருப்பவள் அம்பாள் குருவினுடைய உருவத்தை தாங்கியிருக்கா. குருவினுடைய உருவத்தை எடுத்துக்கொள்ளும் அம்பாளை ரகசியமானவளை, ரகசிய ஞான உருவினியை, ரகசியமான இடத்தில் இருப்பவளை, ரகசியமாக உபாசிக்கும் பக்தர்களுக்கு பிரியமானவளை வணங்குகிறோம். அதாவது குருமூர்த்தி தராம் குஹ்யாம் குஹ்ய விஞ்ஞான உருவினீம் குஹ்ய பக்த ஜன பிரீதாம் குஹாயாம் நிகிதாம் நம அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் முதின நாமால் கூறிய அதிரகசியமான அம்பாளுடைய காமகலா சுரூபம் குருமுகமாகவே அறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தங்களில் உள்ள மகா வாக்கியங்களின் அர்த்தத்தை போதிப்பது ஆகையால் அந்த மகா வாக்கியங்களின் உபதேசங்களைப் போல இதுவும் குருமுகமாக அறிந்தாலே பலன் தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஞானம் உபதேச கிரமத்தில் ஆதி குருவான சதாசிவரில் ஆரம்பித்து பரம்பரையாக இடைவிடாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குருமண்டலத்தின் சுரூபமாக இருப்பாள் அப்படின்னு இந்த நாமால் சொல்கிறது. உபாசகர் தான் மந்திரம் யந்திரம் தேவதை தன் குரு இவற்றை ஐக்கியமாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குருவுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால் குருமண்டல ரூபினி அப்படிங்கிறது பொருத்தமே அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அம்பாள் இங்கு குருமண்டல ரூபமாக இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட குருமண்டல ரூபின்னியே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம குலோத்தீர்ணாயே நமக, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவள். குலம் என்ற பதத்திற்கு முந்தைய நாமாக்களில் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குலேஸ்வரியின் மகன், குலாமிருத ரசிகாயின் மகன், குலசங்கீத பாலினியின் மகன், குலாங்கனாயின் மகன், குலாந்தஸ்தாயின் மகன், குலயோகினியின் மகன், அகுலாயின் மகன், குலகுண்டாலயாயின் மகன், குலரூபினியின் மகன் அப்படின்னு பல நாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாமால குலம் என்பது இந்திரியங்களின் சமூகத்தை குறிப்பது, இந்திரியங்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது. சமஷ்டி ரூபம், இந்திரியங்களால் அறிய முடியாதவள் அப்படின்னு பொருள்பட சொல்லப்படுது. 415 நாமால மனோவாச்சாம கோசலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நாமாவை நம்ம பார்க்கலாம். அதுவும் இதே பொருள்பட சொல்லப்பட்டிருக்கு. இவளை பக்தி பாவனை ஞானம் இவைகளால் தான் அடைய முடியும். இந்திரியங்களின் சமூகத்தினால் இவளை அறிய முடியாதவள், இவளை ஞானத்தினால் அடைய முடியும். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட குலோத்தீர்ணாயின் மக அப்படிங்கிற நாமால விளங்குறா. அடுத்த நாம பகாராத்தியாயின் மக, சூரிய மண்டலத்தில் வழிபடத்தக்கவள். பகம் என்பது சூரிய மண்டலத்தை குறிக்கும். இங்கு ரகசியமாக அதாவது பாவனையால் வழிபடத்தக்கவள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள் என்று கூறியதை நம்ம பானுமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிற நாமால் அனுசரிச்சிருப்போம். காமகலா சுரூபத்தில் ஒரு புள்ளி சூரியனை குறிக்கிறது அப்படின்றதும் விளக்கப்பட்டிருக்கு. சந்தியாவந்தனத்தில் பரம்பொருளை சூரிய மண்டலத்தில் இருப்பதாக தியானிப்பதையும் நம்ம நினைவு கூறணும். வைதிக சந்தியாவந்தனத்தில் காயத்ரியை சூரிய மண்டலத்திலேயே தியானிக்கிறார்கள். அதாவது ஒரு மந்திரத்தை அங்கே சொல்லுவோம், நமஸ்தவித்ரே ஜெகதே சக்ஷுசே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாச ஹேதவே அப்படின்னு ஒரு மந்திரத்தை அங்கே சொல்லுவோம். அது வந்து அந்த நினைவு கூறினாக்க அது சூரிய மண்டலத்தை சொல்கிறது. ஸ்ரீ வித்யா சந்தியாவனத்திலும் மூன்று வேளைகளில் மூன்று மண்டலத்திலேயே சூரியனை அம்பாள் தியானிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சூரிய மண்டலத்திலேயே அம்பாள் சூரியனாகவே வழிபடப்படுறா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அம்பாள் பானுமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் சூரிய மண்டலத்தில் வழிபடத்தக்கவள் அப்படிங்கிற பொருள்படவும் பகாராத்தியாயே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாமா மாயாயை நமக, மாயையாக இருப்போள். தெளிவாக தெரியக்கூடியதை மறைப்பது மாயாசக்தி, இருப்பதை இல்லாததாக மறைப்பது, இல்லாததை இருப்பதாக காண்பிப்பது, இவை இரண்டும் மாயையின் காரியங்கள். அதாவது ஆவரணம் நிஷேபம் அப்படின்னு சொல்லப்படுறது. சப்தசதியிலும் மாயையின் பிரபாவம் விளக்கப்படுறது. இதற்கு முதலே அனுசரித்த நாமாக்கள் சர்வமோகினி சரஸ்வதி அப்படின்னு இரண்டு நாமாலையும் அம்பாள் எல்லோரையும் மாயையினால் மோகிக்க செய்வள். அதே அவளே சரஸ்வதியாக விளங்கி அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இந்த ஜீவன்களெல்லாம் ஞானத்தை அருளும்படி செய்யலாம். அதனால் அங்கு சர்வமோகினி சரஸ்வதி அப்படின்னு ரெண்டு நாமாக பார்த்தோம். புவனேஸ்வரி பீஜம் ருலேகா என்ற பெயர்களுடைய சாக்த பிரணவத்தை மாயாபீஜம் என்று சொல்வார்கள். அந்த மாயாபீஜமாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுறா. மகாஷோரச நியாசத்தில் மாயா மூன்று இடங்களில் நியாசம் செய்யப்படுறா. பிரபஞ்ச நியாசத்தில் தீபரூபா என்றும் குகாரூபா என்றும், தவிர தேவதா நியாசத்தில் சகஸ்ரகோடி கணேஸ்வர குலசேவிதா அப்படின்னும் நியாசம் செய்யப்படுறா. இந்த ரூபங்களாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுது. ரகசியமான உபதேசத்தை குரு மூலமாகவே அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குருவின் உபதேசத்தால் மட்டுமே மாயையை அடைய வேண்டும். அதாவது சக்த சம்பிரதாயப்படி அதே குருவோட உபதேசத்தால் அந்த மாயையை கடக்க வேண்டும். அது அத்வைத வேதாந்தப்படி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அம்பாள் இங்கு மாயையாக இருப்போள் அப்படிங்கிற பொருளோட மாயாயை நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம மதுமத்தியை நமக, மதுவுடன் இருப்போள். மது என்ற சொல் தேன் என்றும் மயக்கத்தை தரும் பொருள், அதாவது கல் முதலியவை என்றும் பொருளுடையது. பூஜை முதலிய சமயங்களில் அளிக்கப்படும் உபச்சாரங்களில் மதுவும் ஒன்று. மூன்று குலவழக்கங்கள் உண்டு, சமயாச்சாரம், அதாவது சமய மதம், மிஸ்ர மதம், கௌல மதம்னு. அந்த சமய மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயாச்சார முறையில் பூஜிப்பவர்கள் அந்த மது என்றால் தேனை தான் அளிப்பார்கள். மற்ற மதங்களில் போதை தரும் பொருளை அளிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் எந்த குலத்தின் வழியாக, எந்த மதத்தின் வழியாக வராலோ அந்த ஆச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தேனியோ மதுவையோ அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். அதனால் இது நேரடியாக மது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம முந்தைய நாமாவிலையும் அனுசரிச்சிருக்கோம். அம்பாள் மதுவில் பிரியமுள்ளவள் என்பது வேறு சில நாமாக்களும் குறிப்பிடப்படுறது. அதாவது மது பிரீதா, மாத்தீபானாலசா, காதம்பரி பிரியா, மதகூர்ணித ரத்தாட்சி, மத்தாயின் மக, வாருணி மதவிஹ்வலாயின் மக, மதபாடல கண்டபூ அப்படின்னு பல நாமாக்கள் இருக்கு. சதுஷஷ்டி உபஜாராட்டியா அப்படிங்கிற நாமால் அம்பாளுக்கு வழங்கக்கூடிய உபச்சாரங்களில் மது கிண்ணத்தையும் அளிப்பது உண்டு. அதனால் சப்தசதியிலையும் அம்பாள் மது அருந்துவது சொல்லப்பட்டதாகவும் நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால் அம்பாளுடைய ரூபமே தேன் போன்றது அப்படிங்கிறதும் சில ஸ்துதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எப்பொழுதுமே அம்பாள் மதுவுடன் இருப்போள் அப்படிங்கிற பொருள் பட மது மத்தியை மக அப்படிங்கிற நாமாவில் விளங்குகிறார். இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் வசினியாதி வாக்தேவிகளால் அம்பாளுக்கு எல்லா விதமான உபாதிகளிலிருந்து விடுபட்டவளாகவும், சதாசிவருடைய பதிவிரதையாகவும், சம்பிரதாயத்தின் தலைவியாகவும், உசிதமானவளாகவும், ஈம் என்ற காமகலா எழுத்து வடிவமாக இருப்பதாகவும், குருமண்டல ரூபமாக இருப்பவளாகவும், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவளாகவும், சூரிய மண்டலத்தில் வழிபடத்தக்கவளாகவும், மாயையாக இருப்பவளாகவும், மது என்ற தேன் கலந்த பொருளுடன் இருப்பவளாகவும் அழகாக உருவமாக சொல்லப்பட்டு இந்த நாமாக்கள் அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பார்த்துருவோம் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.